أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أشهد أنه بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة فكشف الله به الغمة اللهم اجزه عنا خير ما جزيت نبيا عن أمته ورسولا عن دعوته ورسالته اللهم صل وسلم وزد وبارك عليه وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واقتفى أثره إلى يوم الدين أما بعد அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய நமது அல் குர்ஆன் விளக்க நிகழ்ச்சியிலே இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சினைக்கான தீர்வை இந்த அல் குர்ஆனுடைய ஒளியிலே நாம் பார்ப்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்று நாம் நமது கண்கூடாக பலவிதமான தொடர்பு சாதனங்களின் ஊடாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மிகவும் கவலை தரக்கூடிய உள்ளங்களை உருக்கக்கூடிய மிகவுமே ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வுதான் இன்று சிரியாவிலே ஹலப் நகரத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மனித படுகொலைகள். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கு மாத்திரமல்ல இன்னும் உலகத்திலே பல இடங்களில் முஸ்லிம்களுக்கு பலவிதமான இன்னல்களும் சோதனைகளும் வந்து கொட்டிக்கொண்டிருக்கின்றன. இவைகளை பார்க்கக்கூடிய சில மனிதர்களுக்கு அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு விதமான சந்தேகம், அல்லாஹ் எங்கே போய்விட்டான், இவ்வளவு பெரும் அநியாயம் நடக்கிறதே, இவைகளெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி எந்த விதமான தண்டனையும் கொடுக்காமல் பார்த்துக் கொண்டிருக்கிறானே என்ற ஒரு கேள்வி. பெரியவர்களை விட்டாலும் இந்த பச்சிலம் பாலகர்கள், கை குழந்தைகள், வயோதிப பெண்கள், இன்னும் இப்படி பலவிதமான பலவீனமானவர்களை இன்று எந்த விதமான காரணமும் இல்லாமல் தனது ஆட்சியை வெறுமனே தனது ஆட்சியினுடைய மோகத்தின் காரணமாக கொலை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே சிவனுடைய உள்ளங்களிடம் இப்படி ஒரு கேள்வி எழும்புகிறது. ஐதல்லாஹ், அல்லாஹ் எங்கே சென்று விட்டான், அல்லாஹ் எங்கே சென்று விட்டான். இந்த கேள்விக்கான பதிலை அல் குர்ஆனில் இருந்து நாம் காண்பதுதான் இந்த உரையினுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் இந்த கேள்வி ஏன் முதலாவது உருவாகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், அது ஏன் உருவாகிறது என்று சொன்னால், இந்த உலகம்தான் எல்லாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்குத்தான் இப்படியான கேள்விகள் உண்டாகலாம். இந்த உலகத்தை விட்டால், உலகத்தை நாம் இழந்தால் நாம் அனைத்தையும் இழந்து விட்டோம் என்ற ஒரு சிந்தனை பாங்கிலே யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இப்படி ஒரு கேள்வி வரும். ஏன் பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள், பெரியவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், வயோதிபர்கள் வாலிபர்கள் என்று எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் கொலை செய்யப்படுகிறார்கள். எனவே மனிதனுடைய உலக வாழ்க்கை முடிவிட்டு விட்டது, எனவே இதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் என்று அவருடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி கலை வருகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரரே, நமக்கு தெரியும் முஸ்லீம்கள் வந்து ஒரு நாளும் இந்த உலகத்தை அடிப்படையாக மையமாக வைத்து வாழக்கூடியவர்கள் அல்ல. மாட்டமாக அவருடைய இலக்கு மறுமைதான். மறுமைக்கு இழப்பு ஏற்பட்டால்தான் இந்த மனிதனுக்கு இழப்பை தவிர, உலகத்திலே இழப்பு ஏற்பட்டால் அவனுடைய மறுமை வாழ்க்கைக்குரிய ஏற்பாட்டை அவன் சரியாக செய்திருந்தால் அது ஒரு பொருட்டே அல்ல என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் விடயத்துக்கு வருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏன் இந்த அநியாயக்காரர்களை இவ்வளவு பெரும் அநியாயம் நடக்கும் பொழுதும் தண்டிக்காமல் காத்துக் கொண்டிருக்கிறான் என்று ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை யாருக்கு சொல்ல முடியும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த விதத்திலே சோதிப்பான் என்ற அவருடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய சோதனையினுடைய வழிமுறையை யாருக்கு தெரியாதோ அவருக்கு இதற்கு பதிலளிக்க முடியாது. அல்லாஹு தஆலா எப்படி சோதிப்பான், எப்படி சோதனைகளை வழங்குவான், அதிலிருந்து விடுவுகளை எப்படி வழங்குவான் என்ற அறிவு யாருக்கு இல்லையோ அவர்களால் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. எனவே அன்பார்ந்த சோதனை அல்குர்ஆனை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன விளங்குகிறது? இன்று உலகத்தில் நடப்பதை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறானா அல்லது சொல்லவில்லையா? அல்லாஹு தஆலா இன்று நடக்கக்கூடிய இதே நிகழ்ச்சியை அல்குர்ஆனில் சொல்லியிருக்கிறானா இல்லையா என்று கேட்டால் அதற்குரிய பதில் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த காலத்திலே நடப்பதை அணுவாக எந்த விதமான வித்தியாசமும் இன்றி, இதற்கு முன்னாலும் நடந்தது, இதற்கு பின்னாலும் அப்படி நடக்கும் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான். எனவே இன்று நடக்கக்கூடியவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாமல் நடக்கவில்லை, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அது மாத்திரமின்றி அவனுக்கு தெரியும் இப்படி நடக்கும் என்று அதை குர்ஆனியே 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லியும் விட்டான். இன்று அல்லாஹ்வுக்கு தெரிவது மாத்திரமல்ல, இப்படியெல்லாம் நடக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்குர்ஆனியே 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லிவிட்டான். அது மாத்திரமின்றி இன்று நடக்கக்கூடிய இதே நிகழ்வு வரலாற்றில் நடந்திருக்கிறதா என்று சொன்னால் ஆம். அல்குர்ஆனியே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் கசஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சூராவிலே ஆரம்ப வசனங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லுவதை பாருங்கள். இன்றைய காலத்தில் நடக்கக்கூடிய அதே விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறார். யாருக்கு நடந்தது? யாருக்கு நடந்தது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் நடந்தது. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்? இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த். இந்த ஃபிரௌன் இருக்கிறார் அல்லவா, இவன் பூமியிலே பெருமை அடித்து திரிகிறான். அவன் செய்த வேலை என்ன தெரியுமா? இந்த பூமியிலே வஜஅல அஹ்லஹா ஷியஅன், அவன் அந்த பூமியிலே உள்ள மக்களை பிரித்து ஆழ்ந்தான். மக்களை எல்லாம் ஒன்றாக சேரவிடாமல் பிரிவினைகளாக கோத்திரம் கோத்திரமாக அவர்களை பிரித்து அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை உண்டாக்கி வைத்திருந்தான். இன்று உலகத்தில் நடக்கிறது, முஸ்லீம் நாடுகளை எல்லாம் இன்று பிரித்தாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. முஸ்லீம்களை ஷியாக்கள், சுன்னாக்கள், சுன்னியர்களும் இன்னும் பலவிதமான பிரிவுகள் என்று இப்படி பலவிதமான பிரிவுகளை இன்று அந்நியர்கள் திட்டமிட்டு ஏற்படுத்தி இன்று முஸ்லீம்களை நலிவடைய செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். முஸ்லீம்களை பிரிவினைகளாக ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு நாட்டையும் கூட, நாட்டுக்குள்ளே பலவிதமான பிளவுகள், இப்படி பலவிதமான பிளவுகளை ஏற்படுத்தி இந்த முஸ்லீம் சமுதாயத்தை நலிவடைய செய்திருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஃபிரௌன் செய்த அதே வேலை, வஜஅல அஹ்லஹா ஷியஅன், கூட்டம் கூட்டமாக ஆக்கினான். யஸ்தபைஃபு தாயிஃபத்தம் மினும், அவர்கள் ஒரு கூட்டத்தாரை அவன் பலவீனர்களாக கருதி, பலவீனர்களாக அவன் கருதி என்ன செய்தான்? யுஸபிஹு அபனாஹும், அவருடைய குழந்தைகளை, பச்சிளம் குழந்தைகளை கொன்றொழித்தான், அறுத்தான். இன்றாவது சிரியாவிலே ஒரு இடத்திலே மாத்திரம்தான் இந்த பிள்ளைகளை கொலை செய்தார்கள். ஆனால் அன்று ஃபிரௌன் முழு நாட்டிலையும் உள்ள பனு இஸ்ரவேலருக்கு பிறக்கக்கூடிய எந்த குழந்தையையும் விட்டு வைக்காமல் அவர்களை கொலை செய்ததற்கு முடிவு செய்தான். அன்பார்ந்த சகோதரே, இப்படி கொலை செய்து 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 செல்லக்கூடிய நேரத்தில் எந்த அளவுக்கு என்று சொன்னால், வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், நமக்கு இதற்கு பின்னால் வேலை செய்வதற்கு அடிமையாட்கள் இல்லாமல் சென்று விடுவார்களோ என்று அவர்கள் அஞ்சும் அளவுக்கு கொலை செய்தார்கள் ஆண் குழந்தைகளை. இப்பொழுது என்ன முடிவெடுத்தார்கள்? நாம் ஒருவரிடத்துக்கு கொலை செய்வோம், ஒருவரிடத்துக்கு கொலை செய்யாமல் விடுவோம். என்பதாக முடிவெடுத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வருடத்திலே பிறக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்கள். அல்லாஹ்வுக்கு விரும்பி இருந்தால் கொலை செய்ய முடியாத அந்த வருடத்திலே, கொலை செய்யப்படாத அந்த வருடத்திலே பிறக்க செய்திருக்கிறார். ஆனால் அல்லாஹு தஆலா அவருடைய குதிரத்தை காட்டுவதற்காக அவன் கொலை செய்யக்கூடிய அந்த வருடத்திலே தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவன் கொலை தடை செய்யப்பட்ட அந்த வருடத்திலே பிறக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரிலே, முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இப்படி அவன் குழந்தைகளை எல்லாம் கொண்டு குவித்தான். இந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு ஒரு விடுவு ஏற்பட வேண்டும் என்று நாடினான். அல்லாஹு தஆலா ஒரு விடுவு ஏற்பட வேண்டும் என்று நாடினார். இன்று நாம் எப்படி நினைக்கிறோமோ முஸ்லிம்களுக்கு விடுவு ஏற்பட வேண்டும் என்று, அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு நாடினார். ஆனால் எப்படி அந்த விடுவை ஏற்படுத்துவது என்பதிலே தான் நமக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியிலே வித்தியாசம் இருக்கிறது. நமக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில வித்தியாசம் என்ன தெரியுமா? நாம் அநியாயம் நடக்கும் போது அதே நிமிடம் ஏதாவது ஒரு இடி விழுந்து இவர்களை அழித்துவிடக் கூடாதா என்று நாம் நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படி அல்ல. அல்லாஹ்வுத்தால அப்படி அவருடைய திட்டம் கிடையாது. அல்லாஹ் எப்படி முடிவு செய்கிறான்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இந்த பூமியிலே பலவீனர்களாக்கப்பட்ட இவர்களுக்கு நாம் அருள் செய்ய வேண்டும் என்று நாம் நாடுகிறோம். அவர்களை நாம் தலைவர்களாக ஆக்க வேண்டும் என்றுமே நாடுகிறோம். அதே போல இந்த ஃபிரௌனுக்கு சொந்தமான சொத்துக்கள் இவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதையும் நாம் விரும்புகிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்யவில்லை, உடனடியாக ஒரு பெரும் ஒரு இடியை இறக்கி அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தை வலிக்கவில்லை. அப்படி இல்லாவிட்டால் பனு இஸ்ரவேலர்களை ஒரு பெரிய மனிதரை தெரிவு செய்து அவரை நபியாக ஆக்கி அந்த ஃபிரௌனுடன் யுத்தம் செய்து வெற்றி கொள்ளுமாறும் சொல்லவில்லை. எப்படி அல்லாஹ்வுடைய அந்த திட்டம் ஆரம்பிக்கிறது? ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு குழந்தை பிறக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரே, இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு நேரடியான உதவியை இப்படி காட்டாவிட்டாலும் அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு விதத்திலே நமக்கு மறைமுகமான ஒரு விதத்திலே முஸ்லிம்களுடைய விடிவு காலத்துக்குரிய ஒரு ஏற்பாட்டை செய்திருப்பார் என்பதை நாம் நம்ப வேண்டும். அன்பார்ந்த சகோதரே, எனவே எவ்வாறு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்பதை நாம் தீர்மானிப்பதல்ல, அல்லாஹுதான் தீர்மானிப்பார். அதுதான் நாம் இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை. நமக்கு எவ்வாறு அல்லாஹ் உதவ வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க கூடாது, அல்லாஹ்தான் தீர்மானிப்பான். அது எப்பொழுது நடக்க வேண்டும் என்பதையும் நாம் தீர்மானிக்க முடியாது. அது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. எனவே நாம் அவசரப்படக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் பொழுது அம் ஹஸிபுத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கத்துக்கு நுழையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வலம்மா யாத்திக்கும் மசலுல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு ஏற்படாத கஷ்டம் உங்களுக்கு ஏற்படாத வரைக்கும் நீங்கள் சுவர்க்கம் புகலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? முடியாது, முடியாது. அவர்களுக்கு எவ்விதமான சோதனைகள் ஏற்பட்டன, அவர்களுக்கு பெரும் இன்னல்கள் யுத்தங்கள் எல்லாம் ஏற்பட்டன. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் ஆட்டிவிடப்பட்டார்கள். ஜுல்சிலு என்ற வார்த்தை அரபியில் இருந்தவர்களுக்கு தெரியும். ஜில்சால் என்று சொன்னால் என்ன? பூமி அதிர்ச்சிக்கு சொல்லப்படும், பூமி அதிர்ச்சி. எனவே அவர்களை ஆட்டிவிடப்படும் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆட்டிவிடப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் அந்த கஷ்டத்தினுடைய விளைவு தாங்க முடியாமல் ஹத்தா யகூலர் ரசூலு வல்லதீன ஆமனு மஆஹு, ரசூலும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த காலத்தில் இருந்த அவருடன் இருந்த ஈமான் கொண்டவர்களும் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது வரும் என்பதாக கேட்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்டவர்கள் வெறும் சாதாரண மக்கள் இல்ல, நபிமார்கள். நபியும் அவர்களுடன் இருந்தவர்களும், நபியும் அவர்களுடன் இருந்தவர்களும். அப்படி என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சோதனையை அவர்கள் சந்தித்திருப்பார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பதில் சொல்கிறான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி மிக நெருக்கத்திலே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உதவி மிக நெருக்கத்திலே இருக்கிறது. ஆனால் அது எல்லோருக்கும் அந்த வெற்றி கிடைக்க மாட்டாது, அல்லாஹ்வுடைய உதவி எல்லோருக்கும் கிடைக்க மாட்டாது. யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? அதற்கு தகுதியுடையவர்களுக்கு தான் கிடைக்கும், அதற்கு தகுதியுடையவர்களுக்கு தான் கிடைக்கும். அதற்கு யார் தகுதியுடையவர்கள்? அந்த சோதனைகளில் கடைசி வரைக்கும் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் மார்க்கத்திலே விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் உறுதியாக இருந்தவர்களுக்குத்தான் அந்த வெற்றி. அப்படி இல்லாமல் அந்த சோதனைகளிலே எட்ரஸ் இல்லாமல் சென்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி கிடைக்க மாட்டாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, எனவேதான் சாதனை என்பது சோதனை வராமல் வாழ்வதல்ல, சாதனை என்பது சோதனை வராமல் வாழ்வதல்ல. மாற்றமாக சாதனை என்பது சோதனையிலே வெற்றி பெறுவது, சோதனையிலே வெற்றி பெறுவதுதான் சாதனை. எனவே தான் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே சஹாபாக்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிடும் பொழுது சொல்கிறான், இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும், அஹ்ஸாபுடைய யுத்தத்திலே எவ்விதமான சோதனைகளை சஹாபாக்கள் எதிர்நோக்கினார்கள் என்று குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது ஜாஊக்கும் மின் ஃபௌகிக்கும், அந்த காபிர் உங்களுக்கு மேல்புறத்திலிருந்து வந்தார்கள், மேல் பகுதியிலிருந்தும் வந்தார்கள், உங்களுக்கு கீழ்பகுதியிலிருந்தும் வந்தார்கள். மதீனாவுக்கு வெளியேயும் எதிரிகள், மதீனாவுக்கு உள்ளேயும் எதிரிகள். யகூதிகள் அவர்களும் எதிரிகளாக மாறிவிட்டார்கள், மதீனாவுக்கு வெளியில் உள்ளவர்களும் எதிரிகள். இப்படி மிகப்பெரும் ஒரு சங்கடமான நிலைமையிலே சஹாபாக்கள் மாறிவிட்டார்கள். அந்த சங்கடத்தை அல்லாஹு தஆலா வர்ணிக்கும் பொழுது எப்படி சொல்கிறார் தெரியுமா? இஸ்தாகத்தில் அபுசார், அவருடைய பார்வைகள் பிரிங்கிவிட்டன. அவருடைய பார்வைகள், சஹாபாக்களுடைய பார்வைகள் பிரிங்கிவிட்டன. அது மாத்திரமல்ல, வதலகத்தில் குலூபுல் ஹனாஜிர், அதாவது அவருடைய உள்ளங்கள் எல்லாம் கழுத்தை நோக்கி வந்து விட்டன. அப்படி என்றால் அல்லாஹு தஆலா மிக பயங்கரமான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலாவுக்கு வர்ணித்து காட்டுகிறார். அது மாத்திரமின்றி இன்றைக்கு எங்களுக்கு இந்த பிரச்சனைகளின் போது என்ன எண்ணம் ஏற்படுகிறதோ அதே போன்ற எண்ணங்கள் அவளுடைய உள்ளங்களும் சில மக்களுடைய உள்ளங்களை ஊசலாடியது. அல்லாஹ்வை பற்றி பலவிதமாக நீங்கள் நினைத்துக்கிறீர்கள், அல்லாஹ்வை பற்றி நீங்கள் பலவிதமாக நினைக்கிறீர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த இடத்திலேதான் ஒரு உண்மையான மூமினையும் நயவஞ்சகர்களையும் நாம் அடையாளம் பிரித்து விளங்க முடியும். அல்லாஹு தஆலா அடுத்த வசனத்திலே என்ன சொல்கிறான், இந்த சந்தர்ப்பத்திலே இப்படி மிகவும் ஒரு படுபயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே என்ன சொன்னார்கள், யாருடைய உள்ளத்திலே நோய் இருந்ததோ, யாருடைய உள்ளத்திலே நயவஞ்சகம் இருந்ததோ, அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு வெறும் ஏமாற்றத்தை மாத்திரமே தந்திருக்கிறார்கள், வெறும் ஏமாற்றத்தை மாத்திரமே தந்திருக்கிறார்கள் என்பதாக சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரி, ஆனால் மூமின்கள் என்ன சொன்னார்கள், அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு உண்மையை தவிர வேதனையும் சொல்லவில்லை, அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு உண்மையே சொல்லி இருக்கிறார்கள். ஏன் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு, மூமின்களுக்கு சோதனை வரும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை புரிந்தவர்கள் இப்படியான முடிவை எடுப்பார்கள், யார் அதனை புரியவில்லையோ அவர்கள் தவறான முடிவை எடுப்பார்கள். அன்பார்ந்த சகோதரி, அல்லாஹ்வும் தஆலா நமக்கு வழிகாட்டுகிறார், எப்படி நீங்கள் சத்தியத்தை அளவிடும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகளை வைத்து நீங்கள் உங்களுடைய சத்தியத்தை நீங்கள் அளவிடக்கூடாது. அல்லாஹ் எச்சரிக்கிறார், மனிதர்களில் சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வை விரும்பில் இருந்து கொண்டு வணங்குகிறார்கள். எப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறார், சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாஹ்வை எப்படி வணங்குகிறார்கள் தெரியுமா, விரும்பில் இருந்து கொண்டு வணங்குகிறார்கள். فَإِنْ أَصَابَهُ خَيْرٌ, ஏதாவது ஒரு நல்ல காரியம், நல்ல காரியம் அவருக்கு நடந்துட்டா, இஸ்லாத்தில பின்பற்றி போறாரு, அங்கே தொழுகிறாரு, ஜகாத் கொடுக்கிறாரு, நோன்பு பிடிக்கிறார், ஹஜ் செய்கிறார், இவருக்கு நல்ல காரியம் நடந்து விட்டால், நல்ல தொழில் கிடைக்கிறது, நல்ல வருமானம் கிடைக்கிறது, பிள்ளை பாக்கியம் கிடைக்கிறது, இந்த நேரத்தில் இவர் என்ன சொல்கிறார், இஸ்லாம் தான் சரியான மார்க்கம், இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்ற உறுதியான நம்பிக்கை அவருக்கு வருகிறது. وَإِنْ أَصَابَهُ شَرٌّ وَإِنْ أَصَابَهُ خَيْرٌ اطْمَأَنَّ بِهِ وَإِنْ أَصَابَتْهُ فِتْنَةٌ انْقَلَبَ عَلَى وَجْهِهِ. அவருக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டு விட்டால் இந்த மார்க்கம் சரி வராது, இந்த மார்க்கம் சரி வராது. நாங்கள் தொழுது பார்த்துட்டோம், ஜகாத் கொடுத்து பார்த்தோம், சதகா கொடுத்து பார்த்தோம், ஒரு பிரயோசனமும் இல்லை என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அல்லாஹ் அவருடைய கூலி என்ன, இப்படிப்பட்ட மக்களுடைய நிலைமை என்ன என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், ஹஸிரத் துன்யா வல் ஆகிரா, இவர்களுக்கு உலகமும் இல்லை மறுமையும் கிடையாது. இப்படி இருக்கிறாங்களா கொஞ்சம் பேரு, சேத்திர நாட்டின கம்புன்னு சொல்லுவோமே, அசைந்து கொடுக்கக்கூடியவர்கள், சோதனைகளின் போது அசைந்து கொடுக்கக்கூடியவர்கள் இவர்கள், ஹசிரத் துன்யா வல் ஆகிரா, உலகமும் இல்லை மறுமையும் இல்லை. ஏன், அவர் வந்து இஸ்லாத்தை விட்டு போயிட்டா அல்லது இஸ்லாத்தை புறக்கணித்து விட்டால் அவருக்கு அந்த உலகத்தினுடைய லாபங்கள் வானத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ஹசானாவிலிருந்து கொட்டுமா, கொட்ட மாட்டாது. அவருடைய சோதனைகள் நீங்குமா, நீங்க மாட்டாது. இன்று முஸ்லிம்களுக்கு நடந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்கிறது, நாம் மார்க்கத்தை விட்டுவிட்டு ஏதோ நமது மனம் போல போக்கில நடந்தால் இந்த பிரச்சனை தீர்வு காணலாமா, காண முடியாது சகோதரர்களே. எனவே மார்க்கத்தை பின்பற்றுவதில்தான் நமது வெற்றி தங்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக நமது உள்ளத்திலே ஆழமான ஈமான் இருக்கிறது. என்ன ஈமான் இருக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இருக்கிறான், அவன் பரிபூரணமானவன். அது மாத்திரமின்றி நாம் மறுமையினாலே ஈமான் கொண்டிருக்கிறோம், கியாமத்தினாலே நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். எனவே அந்த கியாமத்தினாலே ஈமான் கொண்டு அதிலே சுவர்க்கம் ஒன்று இருக்கிறது, நரகம் ஒன்று இருக்கிறது, அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது என்ற உறுதியான ஈமான் இருக்கிறது அல்லவா, அது மாத்திரம் போதும் இதை போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் நிலையாக நிலைத்திருப்பதற்கு, உறுதியாக தடம் பெறலாமல் இருப்பதற்கு, அந்த வறுமையுடைய நம்பிக்கை மாத்திரம் நமக்கு போதுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன், உலகத்திலே இவர்கள் எவ்வளவுதான் தமது வீரத்தை காட்டினாலும், தமது வீரத்தை காட்டினாலும், தமது அதிகாரத்தை காட்டினாலும், மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ் இவர்களை பார்த்துக் கொள்வான் என்ற ஒரு ஆழமான மன ஆறுதல் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே ஏற்படும். யாருக்கு இந்த மரபை நம்பிக்கை இருக்கிறதோ, அல்லாஹால அநியாயக்காரர்களை தண்டிப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறதோ, அவர்களுக்கு எவ்வளவு பெரும் பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரும் அநியாயங்கள் நடந்தாலும், இந்த உலகத்தில் அந்த அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லாவிட்டாலும், அவருக்கு எப்படி உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, மறுமை நாளையிலே இதை அல்லாஹ் பார்க்கத்தானே போகிறார் என்று அந்த மன ஆறுதல் அவருக்கு இருக்கும். அப்படி இல்லாவிட்டால், எனது பிள்ளைகள் இறந்து விட்டார்கள், எனது சொத்துக்களும் அழிக்கப்பட்டு விட்டன, இதற்கு பின்னால் நான் வாழ்ந்துதான் என்ன பிரயோசனம், வாழ்ந்துதான் என்ன பிரயோசனம் என்று தற்கொலை செய்யக்கூடிய நிலைமையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த சோழர், ஒரு முஸ்லீமுடைய நிலைமை அப்படி இருக்க மாட்டாது. என்னதான் நடந்தாலும் மறுமையிலே அல்லாஹ்வுடைய தண்டனை இவர்களை பிடித்துக் கொள்ளும் என்ற உறுதியான நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது. எனவேதான் ஹதீஸிலே சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள், முதலாவது தீர்ப்பு செய்யப்படக்கூடியது எது தெரியுமா, மனிதனுடைய இந்த இரத்த ஓட்டம் சம்பந்தமாகத்தான், கொலைகள் சம்பந்தமாகத்தான் முதலாவது விசாரணை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு குர்ஆனில் சொல்கிறான், இந்த அநியாயக்காரர்கள் செய்யக்கூடியதை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா காணாமல் இருக்கிறான், கவனிக்காமல் இருக்கிறான் என்பதாக நீங்கள் எண்ண வேண்டாம். அப்ப கவனித்துக் கொண்டிருந்தால் எந்த தண்டனையும் காணவில்லையே என்று நாம் சிந்திக்க கூடாது. அல்லாஹ் அதற்கும் பதில் சொல்கிறார், மறுமை நாளையிலே பார்வைகள் எல்லாம் மேல் நோக்கி செல்லக்கூடிய அந்த நாளைக்காக வேண்டி இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தாமதிக்க செய்கிறான், தாமதிக்க செய்கிறார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அநியாயக்காரனை விட்டு பிடிப்பான், அப்படி அல்லாஹ் தஆலா பிடித்தால் அவனுடைய பிடி கடுமையாக இருக்கும், அவனுடைய பிடி கடுமையாக இருக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, யாருக்கு இந்த உறுதியான ஈமான், இந்த அநியாயக்காரருக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே தண்டனை கொடுக்காவிட்டாலும், மறுமையிலே அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுக்க போகிறான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கிறதோ, அவர்கள் இந்த அநியாயம் இழைக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் யார் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இல்லாமல், அல்லாஹ் தஆலா நம்மை கைவிட்டு விட்டான் என்று மக்களுக்கு மத்தியிலே பேசி திரிகிறார்களோ, இவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய உள்ளத்தை இன்னுமே பாதிப்புறச் செய்கிறார்கள், அவர்களுடைய உள்ளத்தை இன்னுமே பாதிப்புறச் செய்கிறார்கள், அவர்களுக்கு இன்னும் கவலைகளை ஏற்படுத்துகிறார்கள். அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ் ஒரு நாளைக்கு இவர்களை பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். நாம் இப்பொழுது வந்து அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டார் என்று சொன்னால், இந்த இடத்திலே நாம் அவர்களுடைய நம்பிக்கையை தளர்த்துகிறோம், அவருடைய நம்பிக்கையை நாம் தளர்த்துகிறோம். ஏதோ அன்பார்ந்த சகோதரரே, இது மிகவும் ஒரு தவறான அணுகுமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. கடைசியாக இந்த சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏற்படுத்துவதிலே பலவிதமான பிரயோசனங்கள், பலன்கள் நமக்கு இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு கிடைக்கிறது, அதில் குறிப்பாக நாம் இந்த சிரியாவிலே நடக்கக்கூடிய இந்த அநியாயங்களை நாம் எடுத்துக் கொண்டால், அதில் நாம் பிரதானமாக பெறக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய விரோதியை அடையாளம் கண்டுவிட்டோம். இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய விரோதிகளை நாம் சரியாக இப்பொழுதுதான் அடையாளம் கண்டிருக்கிறோம். இவ்வளவு காலமும் என்ன, அந்த சிரியாவினுடைய அந்த அதிபர் முஸ்லிம் தான், முஸ்லிமான ஒரு மனிதர், முஸ்லிமான ஒரு ஆட்சியாளர் என்றுதான் நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவருடைய உண்மையான நிலைமை வெளியாகிவிட்டது. அதே போல இன்னும் நிறைய பேர் இந்த ஈரான் என்ற நாடு முஸ்லிம்களுடைய நாடு, இஸ்லாத்தை அவர்கள் அமுல்படுத்துகிறார்கள், முஸ்லிம்களுக்காக போராடுகிறார்கள், அமெரிக்காவை எதிராக பேசுகிறார்கள் என்றெல்லாம் மக்கள் பெரு முஸ்லீம்கள் சில மக்கள் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது முழு உலகத்திற்கும் விளங்கிவிட்டது, இவர்கள் யார், இவருடைய உண்மையான நிலைமை என்ன, இவர்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள் என்ன என்பதை எல்லாம் மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சோதனையின் காரணமாக நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே நமது சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்குரிய முதல் படி தமது எதிரியை சரியாக அடையாளம் காணுவது, தமது எதிரியை சரியாக அடையாளம் காணுவது. எனவே எதிரியை சரியாக அடையாளம் காணாவிட்டால் நம்மால் ஒரு நாளும் முன்னேற முடியாது. எனவே இந்த சோதனைகளுடைய மிக பிரதான முக்கியமான ஒரு பயன்பாடு அதுவாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, உண்மையான முஸ்லீம்கள் யார், நேயவஞ்சகர்கள் யார், முஸ்லீம்களுக்கு சார்பாக பேசக்கூடியவர்கள் யார் இல்லாமல் வெறும் நடிப்புக்காக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை எல்லாம் இந்த சோதனைகள் நமக்கு படம் பிடித்து காட்டுவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியான சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரும் ஒரு தியாக மனப்பான்மையுள்ள ஒரு சமுதாயத்தை வெளியாக்குகிறார். தியாக மனப்பான்மையுள்ள ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்குகிறார். இஸ்லாத்துக்கு போராடுவதற்காக, இஸ்லாத்துக்காக வேண்டி போராடுவதற்காக, வெறுமனே நாம் பிறந்த முஸ்லீமாக பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இருந்தால் அவர்களின் இஸ்லாத்துக்கு பெரிய தியாகம் எதுவும் செய்ய முடியாது. யார் இது போன்ற சோதனைகளை அனுபவித்து விட்டு வருகிறார்களோ, அப்படி அனுபவித்து ஈமானில் உறுதியாக இருக்கிறார்களோ, அவர்களால் தான் இஸ்லாத்தினுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படும், அவர்களால் தான் இஸ்லாத்தின் எதிர்காலம் பாதுகாக்கப்படும். எனவேதான் நாம் பார்க்கிறோம், யாரெல்லாம் நபி அவர்கள் மக்கா காலத்திலே மிகவும் கஷ்டப்பட்டு மதீனாவுடைய காலத்திலே சஹாபாக்களுக்கு உதவி செய்து பலவிதமான யுத்தங்களிலும் பங்கு பற்றி நபியவர்களின் தமது வாழ்க்கையை கழித்தார்களோ, அவர்கள் தான் நபியவர்கள் மரணித்ததன் பின்னால் உறுதியாக நின்று இஸ்லாத்தை முழு உலகத்திற்கும் எடுத்துச் சொன்னார்கள். அப்படி இல்லாமல் யாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் தன்னுடைய பாடும் தானும் என்று இருந்தார்களோ, அவர்கள் ரசூலுல்லா மரணித்ததன் பின்னால் அவர்களில் சிலர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரே, யார் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்திருக்கிறார்களோ, முஸ்லிம் என்பதற்காக வேண்டி சோதனைகளை அனுபவித்து வருகிறார்களோ, அவர்கள் தான் எதிர்காலத்தில் இஸ்லாத்திற்காக வேண்டி போராடுவதற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரே, அடுத்ததாக இந்த சம்பவங்களின் மூலமாக நாம் பெறக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை ஒற்றுமையினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிகிறோம். எந்த அளவுக்கு இந்த முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து போராடுகிறார்களோ அந்த அளவுக்கு அந்த இடத்திலே வெற்றி கிடைக்கிறது. எந்த அளவுக்கு இந்த முஸ்லிம் பிரிவுகள் பிரிந்து போராடுகிறார்களோ அந்த அளவுக்கு அங்கு தோல்விகளை சந்திப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே முஸ்லிம்களுடைய ஒற்றுமையிலேதான் அவருடைய பலம் இருக்கிறது என்பதை நாம் இந்த சம்பவங்களின் மூலமாக புரிவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த அன்பார்ந்த சகோதரே, ஒரு உண்மையான மூமினுடைய உள்ளத்திலே உலகத்திலே உள்ள எங்கொரு முஸ்லிமுக்கு ஒரு அநியாயம் நடந்தாலும் அதை பற்றி ஒரு கவலை ஏற்பட வேண்டும். எனவே அப்படியான உண்மையான ஈமானிய சகோதரத்துவம் நமது உள்ளத்திலே இருக்கிறதா இல்லையா என்பதை பரிசீலிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. பரிசீலிப்பதற்கு எத்தனை பேர்கள் இப்படும் பெரும் அநியாயங்களை நாம் பார்த்துவிட்டு எத்தனை பேர்கள் இந்த சகோதரர்களுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்திலே கையேந்து பிரார்த்தித்திருக்கிறோம், தொழுகையிலே பிரார்த்தித்திருக்கிறோம், எத்தனை பேர் இப்படியான துவாக்களை அவர்களுக்கு செய்திருக்கிறோம், அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் நம்ம எத்தனை பேர்கள் உதவி செய்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்கள், இத்தனையோ மக்கள் இன்றி கோடிக்கணக்கிலே மில்லியன் கணக்கிலே அல்லாஹுக்காக வேண்டி இந்த மனிதர்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாமும் வெறுமனை இந்த சம்பவங்களை பார்த்துவிட்டு கவலைப்பட்டோம் என்று இருக்காமல் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வதுடன் அவர்களுக்காக வேண்டி நம்மளான முயற்சிகளை உதவிகளை ஒத்தாசைகளை நாம் செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதனுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை முடிவு செய்து விட்டால் அது ஏதோ அவருடைய மறுமையினுடைய லாபத்திற்காக வேண்டிதான் அல்லாஹ்வுத்தாலா அப்படி முடிவு செய்வார். சிலவேளை அதிலே அவருக்கு இந்த உலகத்திலே லாபங்கள் இருக்கும், லாபங்கள் இல்லாமல் இருக்கலாம், லாபங்கள் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தாலா அவருக்கு அதிலே பலவிதமான லாபங்களை வைத்திருக்கிறார், பலவிதமான இலாபங்களை வைத்திருக்கிறார். எனவே நாம் இந்த உலகத்தை இழந்து மறுமையை நாம் அல்லாஹ்விடத்திலே மறுமையுடைய லாபங்களை அடைந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் அது ஒரு நாளும் தோல்வி என்பதாக நாம் நினைக்கக்கூடாது, தோல்வி என்பதாக நாம் நினைக்கக்கூடாது. மாற்றமாக இந்த உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக ஆடம்பரமாக வாழ்ந்து மறுமையிலே எதுவும் இல்லாமல் இழந்து இருப்பது, கையிலே எதுவும் இல்லாமல் நாம் இருப்பதுதான் மிகப்பெரும் நஷ்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சௌரே, எனவே இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அது நஷ்டங்கள் அல்ல, மாற்றமாக உண்மையான நஷ்டம் என்பது மறுமையுடைய நஷ்டம்தான் என்பதை நாம் உள்ளத்திலே உறுதியாக பதித்துக் கொண்டு நாம் இப்படியான பிரச்சனையிலே முக்கியமாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய விடயங்கள் என்னவென்று சொன்னால், நாம் கேட்ட அந்த கேள்விக்கான பதிலை நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இருக்கிறான், அவன் பரிபூர்ணமானவன். அதே போல மறுமை என்று ஒன்று இருக்கிறது, இவருடைய அல்லாஹ் தஆலா ஒரு நாளும் தண்டிக்காமல் விடப்போவதில்லை. இந்த உலகத்திலே அவர்கள் தப்பித்தாலும் மறுமையிலே அவர்களால் தப்பிக்க முடியாது. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சோதனைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்காத, அல்லாஹுக்கு தெரியாத ஒரு விடயம் அல்ல. மாற்றமாக அல்லாஹு தஆலா அறிந்து புரிந்து அல் குர்ஆனிலே குறிப்பிட்ட ஒரு சோதனையை தான் நாம் இன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது எதுவும் புதிதாக நடக்கக்கூடிய ஒரு விடயம் மட்டுமல்ல. அதே போன்று இந்த சோதனைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு பலவிதமான படிப்பினைகளை வைத்திருக்கிறார். அந்த படிப்பினைகளை நாம் உணர்ந்து இந்த உள்ளத்திலே ஆழமான ஈமானுடன் வாழ்ந்து இதுவரைக்கும் எந்த பிரச்சனைகளையும் நாம் சிக்கிக் கொள்ளாமல், அந்த பிரச்சனைகளை இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்காமல் உறுதியாக இருந்து உறுதியான முறையிலே முஸ்லீமாக மரணித்து நல்லடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் எழுப்புவாராக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.